Honorable Nalin Bandara Jayama.
Obatuma istutuante noa. Mangitane itamatma aitiasika avastavaka, tirnatmaka avastavaka, aitiasika tinduak aperate inna bohuma kurtasta, jeshta deshapalajnayak vidiyata ravikarana kamathuma gattu avastavaka kataganna labima saturak vasanawak vidiyata dakino. Vishesha api dannawa janawari 8 wenida me rate palana balaya wenas karanna moolikawa weda karapu kiyedapu denagen ekkenek thamai garu ravi akarnaage mathuma. Eda api vipakshaye mantriyuru vidiyata iddi apen nitharama aandu pakshaye mantriyuru ahapu prashnayak thamai kawuda ogollange podu apeekshakaya kiyana karane. Ape pakshayet noyek noyek adahas thibuna samaharu ape paksha nayakathuma apeekshakaya vidiyata onai kiwwa. E wage මේ මැතිවරණයට ආසන්න අවස්ථාවයකට පැහැදිලිවම අපිට පොදු අපේක්ෂකෙක් අවශ්‍යයි කියන මතයේ හිටපු කෙනෙක් තමයි රවි ආකාරණ කැමැත්තුවා. එතුමා මේ ජනවාරි 8 වෙනිදා බලයට ගේන සටනේ පෙරගමන් කරුවෙක් විදියට හැඳින්නුවොත් නිවැරදි කියලා මම දකිනවා. අපි ජනවාරි 8 වෙනිදා අලුත් ආණ්ඩුවක් හැදුවා, අලුත් පාලන ක්‍රමයක් හැදුවා. අවුරුදු 10ක මේ රට සූරං කාපු, මිනි මරපු, මංකොල්ල කාපු හොරකම් කරපු පාලනයකින් ගලෝගෙන මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමාගේ යහපාලන ප්‍රතිපත්ති අනුව රටකරන ගරු අගමැතිතුමා මේ රටේ ආර්ථිකය ඉස්සරහට ගෙනියන වැඩපිළිවෙලකුත් එක්ක කටයුතු කරන ආණ්ඩුවක් අපි හැදුවා. ඒ ආණ්ඩුවේ ප්‍රධාන චරිතයක් තමයි රවිකරණ අගමැතිතුමා. එතකොට එතුමාට අද සිද්ධ වුණා විපක්ෂේ ආණ්ඩු පක්ෂයේ පසුබල මන්ත්‍රීරෙක් විදිහට ඉන්න. ඒ මොකද? එතුමා හොරෙක් වෙලාද? එතුමාට මොනවා හරි චෝදනා එල්ලලා ඔප්පු වෙලා තියෙනවද? නැහැ. එතුමා මේ ආණ්ඩුව ගෙනියන යහපාලන ප්‍රතිපත්ති වලට ගරු කරන නිසා මේ රටේ ඉන්න නායකයෝ දෙන්න මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමාට ගරු අගමැතිතුමාට ගරු කරන නිසා මේ රටේ යහපාලනේ පවතින්න ඕන කියන විශ්වාස කරන නිසා තමයි එතුමා මේ කටයුතු අවසන් වෙනකන් එතුමාගේ තනතුරෙන් එළියට ආවේ. මේක ජයග්‍රහණයක්. මේක හොරු දකින්න පුළුවන් ඒගොල්ලන්ගේ ජයග්‍රහණයක් කියලා. හැබැයි මේක පැහැදිලිවම කියන්න ඕන මේක යහපාලනේ ජයග්‍රහණයක්. ඒ වගේම මම දකිනවා ගරු රවිකරණයක මැතිතුමා පෞද්ගලිකව එතුමා ලැබපු ජයග්‍රහණයක් කියලා එතුමාගේ දේශපාලන ගමන් මගේ. එතුමාට ඊයේ වෙනකන් එතුමාව ජනමාධ්‍ය තුලින් එල්ලුම් ගස්සවලා තිබුණේ. සමාජ මාධ්‍ය ජාල තුලින් එතුමාව එල්ලුම් ගස්සවලා තිබුණේ. ඒකාබද්ධ හොරු රැළ විසින් ඔව් එල්ලුම් ගස්සවලා තිබුණේ. හැබැයි අද එතුමා එතුමාගේ නිවැරදිභාවය පෙන්වන්න එතුමාගේ අමාත්‍ය ධූරයෙන් එළියට ඇවිල්ලා එතුමා කටයුතු කෙරුවා. මෙන්න මේක තමයි අපි බලාපොරොත්තු වෙන්නේ. මෙන්න මේ දේ තමයි අපි බලාපොරොත්තු වෙන්නේ. අපි දැක්ක එතුමාව ජනාධිපති කොමිසම ඉදිරියේ ප්‍රශ්න කරපු ආකාරය. අපිට බරපතල සැකයක් තියෙනවා මේ කොමිෂන් වල කටයුතු කරන සමහරු, ඒ වගේම නීතිපති දෙපාර්තමේන්තුවේ සමහරු කාගේ අවශ්‍යතාවයට හෝ කටයුතු කරනවද කියන කාරණේ. විශේෂයෙන්ම අපි දැක්කා එක අතකින් අපි සතුටු වුණා. අපිත් එදා ගියා මෙතුමාට ප්‍රශ්න කරන අවස්ථාවේදී නීතිපති දෙපාර්තමේන්තුවේ දප්පුල රිවේරා කියන මහත්මයා රවි කරනාර කැමැතිතුමාට ප්‍රශ්න කරුවේ එතුමාට තර්ජනය කරන ආකාරයෙන්, එතුමාට විශාල පීඩනයක් ඇති වෙන ආකාරයෙන් ඒ ආකාරයට තමයි කටයුතු කරුවේ. එතන මේ අය ගැන අපිට යම් යම් සැක සංකා ඇති වෙන්න හේතු තියෙනවා. විශේෂයෙන්ම දප්පුල රිවේරා ඒ මහත්තයා 2007 ඉඳන් 2009 වෙනකම් නීතිමති දෙපාර්තමේන්තුවේ වැඩ කරන ගමන් හිටපු මහා බැංකුව අධිපති අජිත් නිවාඩ් කම්ප්‍රාල්ගේ යටතේ මහා බැංකුවේ අමතර වැටුපක් ලැබපු රුපියල් 45000ක වැඩ කටයුතු කෙරුවා. මෙන්න මෙහෙම අය අපි දනුයි අපිට මේවා හෙළිවෙමින් යන්නේ. මෙහෙම අය තමයි මේ කොමිසම ඉදිරියට ඇවිල්ලා නීතිමති දෙපාර්තමේන්තුව වෙනුවෙන් රජය වෙනුවෙන් මේ ඇමතුමාගෙන් ප්‍රශ්න කරන්නේ තර්ජනය කරන ආකාරයට. එතකොට මේ දප්පුල රිවේරා මහත්තයා ගැන තව ප්‍රශ්න තියෙනවා. දැන් මේ අනිකා කියලා මන් දන්නේ නැහැ අනිකාද මොකාද මේකාද කියලා කියන කාන්තාව තමයි මේ ඇවිල්ලා චෝදනාව ඉදිරිපත් කරන්නේ. එතකොට එයා ව්‍යාපාරිකයෙක් නම් එයා ව්‍යාපාරික තමන්ගේ ගනුදෙනු කාර බවතුන්ට මෙයා ආකාරයෙන් චෝදනා කරයිද පළවෙනි කාරණේ. දෙවෙනි එක මෙයා සැකකරුවෙක් මෙයා සාක්කිකරුවෙක් නම් මේ කොමිසම ඉදිරියේ තමයි මෙයා සාක්කි ඉදිරිපත් කරන්න ඕනේ. මේ සාක්ක ඉදිරිපත් කරන්න දින කිහිපයකට පෙර මේ කාන්තාව නීතිවති දෙපාර්තමේන්තුවට ගෙනලා දවස් තුනක් එයාව ප්‍රිපෙයා කරලා තියෙනවා පිළියෙලකට හදාගෙන තියෙනවා කියලා අපිට සැකයක් තියෙනවා. දවස් තුනක් ප්‍රශ්න කරන්න කලින් දවස්වල ගෙනල්ලා නීතිවති දෙපාර්තමේන්තුවේ මේත් එක්ක සාකච්ඡා කරලා තියෙනවා මේ නිලධාරීන්. ඒකෙන් අපිට පැහැදිලි වෙනවා මේ කාන්තාව එදා නීතිපති දෙපාර්තමේන්තුවයිලා ප්‍රශ්න අහලා තියෙන්නේ උත්තර දීලා තියෙන්නේ එයාට ඕන විදියට නෙමෙයි නීතිපති දෙපාර්තමේන්තුවේ යම් යම් අයට ඕන විදියට ඊට පෙර සාකච්ඡා කරපු පරිදි. මෙන්න මේක අපිට තියෙන බරපතල ප්‍රශ්නේ. ඒ නිසා අපිට තියෙන කාරණේ තමයි සැකය තමයි මේ කාරණේ යම් කිසි මෙහෙවනවද කියන කාරණේ.
ගරු සභාපතිතුමනි, නලින් බණ්ඩාර මන්ත්‍රීතුමාට බාධා කිරීමට නෙවෙයි අද ඉතා උත්තරීතර තීන්දුවක් රවිකරුණනායක අමාත්‍යතුමා මේ පාර්ලිමේන්තුවේදී ගන්නකොට එතුමට චෝදනා කරපු මේ එතුමට ලූණු බිකක් වැනි චෝදනාවක් තියෙන එක මහා දැවන්ත චෝදනා තියෙන මහින්දානන්ද අලුත්ගමගේ හොරා
කියලා කතා කරන්න.
මගේ තන්න අපේ මන්ත්‍රීතුමා රීති ප්‍රශ්නයක් නොවුනත් මතුකරපු කාරණය ඉතා වැදගත්. මොකද දැන් මේ කාන්තාවක් රවිකරණ මැතිතුමාට විරුද්ධව චෝදනා කරනවා. එතුමා කිමිදර කොහෙවත් ඉන්න කාන්තාව. එතුට පසුගිය කාලේ මේ ඒකාබද්ධ හොරු රැලේ ඉන්න ඔය කියන ඔය කියපු මන්ත්‍රීතුමාට විරුද්ධ ඇමතිතුමාට විරුද්ධ චෝදනා කරුවේ තමන්ගේ බිරිඳ තමයි කිව්වේ නුවර ඉඩම් තියෙනවා, හරි ඉඩම් තියෙනවා, මෙහෙ ඉඩම් තියෙනවා, ගෙවල් තියෙනවා, ලක්ෂ 50ක් මාසෙකට වන්දි ඉල්ලුවා, million 500ක්ද 50ක්ද කොහෙද වන්දි ගෙව්වා. මෙහෙමයි මේ පහුගිය කාලේ කටයුතු සිද්ධ වුණේ කරු මුනසන මන්ත්‍රීතුමනි. ඒ නිසා අපි පැහැදිලිවම කියනවා අපි රවිකරණනායක මැතිතුමා සුද්ධ කරනවා නෙමෙයි. එතුමා වරදක් කළා දිනනවා නම් එතුමාට ඉදිරියේදී ඔප්පු වෙයි. හැබැයි එතුමා නිවැරදි කරු විදියට පෙනී ඉඳලා අපි බොහොම ගෞරවයෙන් ආඩම්බරයෙන් පිටිපස්සේ ආවිල්ලා ඉඳගත්තා. එතුමා ඒ කරුණු කාරණා ඔප්පු කරන්න අවශ්‍ය කොමිෂන් වලට අවශ්‍ය ඉඩකඩ දීලා. ඒ නිසා අපි කියනවා මේ පහුගිය කාලේ හොරගම් කරපු අයට අර කකුලුවට වෙච්ච දේ තමයි වෙන්නේ. මේගොල්ලෝ හිතන් ඉන්නේ දැන් එයාලා නිදහස් වෙලා කියලා. මේගොල්ලෝ නිදහස් වෙලා නෙමෙයි ඉන්නේ, යම් කිසි විරාමයක් ලැබලා ඉන්නේ. මොකද යම් යම් නිලධාරීන් මෙයාලගේ ලිපිගොනු පස්සට ඇදලා තිනෝ ප්‍රමාද කරනවා. අපි දන්නවා නීතිය ක්‍රියාත්මක කරන්න ඕන අවශ්‍ය මූලික රාමු ටික මේ අගමැතිතුමා ජනාධිපතිතුමා හදලා තියෙන්නේ. නීතිපති දෙපාර්තමේන්තුවේ ෆයිල් 81ක් යවලා තියෙනවා. හැබැයි එතන යම් යම් ප්‍රමාදයන් තියෙනවා. රවිකරණනායක මැතිතුමා සම්බන්ධයෙන් තියෙන උනන්දුව ඇයි පසුගිය කාලේ හොරගම් කරපු අයට විරුද්ධව නැත්ති කියන බරපතල කාරණේ තියෙනවා. දැන් අපි රාඩා ගනුදෙනුව කොටින්ට සල්ලි දුන්නයි කියන කාරණේ රාඩා ආයතනයේ හරහා අවුරුදු දෙකක් ලිපිගනු මාස 28ක් තව මුකුත් වෙලා නැහැ. මේ සමහර නිලධාරීන් මේ වගේ ඉන්නවා. ඒ නිසා පැහැදිලිවම කියනවා මේ සමහර නීතිපති දෙපාර්තමේන්තුවේ නිලධාරීන් කාගේ හරි මුදලට යට වෙලා කාගේ හරි දේශපාලන න්‍යායපත්‍රයන් වලට යට වෙලා කටයුතු කරන්නේ කියන කාරණය සොයලා බැලීම මේ රටේ දේශපාලනඥයින්ගේ නිලධාරීන්ගේ මාධ්‍යවේදීන්ගේ ඇතුළු සමස්ත රටේ අයගේම වගකීමක් විදිහට අපි දකිනවා. එහෙම නැත්නම් ඒකේ පුද්ගලයින්ට මේ රට ඉස්සරහට ගෙන යන දේශපාලනඥයින්ගේ නිලධාරීන්ගේ ඒ ගමන අඩාල කරන්න යොදා ගන්න පුළුවන්. අපි දන්නා මුදල් අමාත්‍යාංශයේ රවිකරණනායක මැතිතුමා කොහොමද භාවිතා කරුවේ කියන කාරණේ. එතුමා පැය 24 වැඩ කරපු නිලධාරියෙක්. එතුමා ඕන්ලාකට හම්බෙන්න පුළුවන් නිලධාරියෙක්. අපේ මන්ත්‍රීතුමාට ආදරය කරන්නේ මොකද? එතුමා හම්බෙන්න ගියාම කවදාවත් විනාඩි 10ක් 15ක්වත් රැස්වියදු කරලා නැහැ. රැස්වීමක් තියෙනවා නම් සාකච්ඡාවක් තියෙනවා නම් අපි ඔය සාකච්ඡා මේසෙක වාඩි කරවල අපිත් ඒ සාකච්ඡාවට සම්බන්ධ කරගන්න බොහොම කෘතහස්ත නිලධාරියෙක්, දේශපාලඥයෙක්, විවෘතභාවයෙන් කටයුතු කරන නිලධාරියෙක්, ඕන වෙලාවක දුරකථනයට සම්බන්ධ වෙන්න පුළුවන් නිලධාරියෙක් ඇමතිවරයෙක්. එහෙනම් එතුමා තමයි මේ ණය කන්දක් වෙලා තිබුණු
මන්ත්‍රීතුමා. කාලය අවසන්.
මට තව විනාඩියක් දෙන්න. මට විනාඩි කිහිපයක් දෙනවා කිව්වා මෙතුමා. ඊවනේ. එතකොට රාඩා ආයතනයේ ටිරාන් අලස් මහත්තයාට විරුද්ධව තිබුණ million 760ක චෝදනාවක්. ඒවට අද වෙච්ච දෙයක් නැහැ. ඒ සම්බන්ධව කටයුතු කරන්නේ මේ යසන්ත කෝදාගොඩ කියන මේ කොමිසමේ නිලධාරියා. ඉතින් එහෙනම් මේ සම්බන්ධව අපිට තියෙන සැක සංකා දුරු කරගන්න වෙනවා. ඒ නිසා පැහැදිලිව අපි කියනවා මේ නිලධාරි කිහිප දෙනෙක් එකතු වෙලා මේ ආණ්ඩුව අපහසුතාවයට පත් කරන්න උත්සාහ කරනවා නම් අපි ඒකට ඉඩ දෙන්නේ නැහැ. දප්පුල ලිවේරා මහත්තයලට අපි කියනවා ඕගොල්ලන්ගේත් පැටිකිරිය අපි දන්නවා යම් යම් දූෂණ චෝදනා කාන්තා අපයෝජන චෝදනා තියෙනවා ඒවා සමත මණ්ඩලයට දාලා තියෙනවා පුංචි ඒවා නෝනත් එක්ක කරන නාඩගම් අපි දන්නවා ඒ නිසා ඉදිරියේදී අපිට සිද්ධ වෙනවා මේව හෙලිකරන්න ඒ නිසා පැහැදිලිව අපි කියනවා මේ යහපාලන ආණ්ඩුවේ වැඩ කරන ඇමතිවරුන්ට විරුද්ධව යම් කිසි දෙයක් කටයුතු කරනවා නම් විපක්ෂයේ පසුබල මන්ත්‍රීවරු විදිහට අපිට නිහඬව ඉන්නේ නැහැ ඒ වගේම අපි කියනවා පහුගිය කාලේ හොරකම් කරපු අයට දැන් අපි බල කරනවා නීති ප්‍රතිපත්තිවලට දැන්වත් ඒ හංගන් ඉන්න පසු පස්තර දාලා තියෙන යටට දාලා තියෙන ෆයිල් ටික ඉස්සරහට ගන්න නැත්නම් අපිට විපක්ෂ මන්ත්‍රී බාණ්ඩ පක්ෂ මන්ත්‍රී විදිහට අපිට උද්ඝෝෂණ දැන් හැමදාම උද්ඝෝෂණනේ අපිට උද්ඝෝෂණ කරන්න වෙයි නීති ප්‍රතිපත්තිවලට ඉස්සරහට ගිහිල්ලා මිග් ගන්තුණු ෆයිල්ද එහෙම නැත්නම් කැරම් බෝඩ් ෆයිල්ද එහෙම නැත්නම් රාඩ ආයතනයේ ෆයිල්ද එහෙම නැත්නම් පහුගිය කාලේ CSN එකේ ෆයිල් එකද මේ වගේ මැනික්පල්ලේ ෆයිල් එකද රත්තරන් පුතුරෙන් ගෙනාවු යුද්ධයේ අපේ විජේකලා මන්ත්‍රීතුමිය කියන මිලියන ගානක රත්තරන් ගෙනාවලු මේවා අපිට ඉස්සරහට හෙළිදරව් කරන්න එනවා ඒ වගේම තමයි මන්ත්‍රීතුමනි මට කියන්න ඕන අපි දැන් දැක්ක සභාව විදිහට බොහොම අවිනීත සිදුවීමක් මේක ඉන්නවා ජාතිවාදීන් ජාතිවාදීන් මේක ඉන්න
කාලය අවසන් වෙලාවෙ නෑ
මේක ඉන්න වැදගත්ම දේශපාලඥයා තමයි සම්බන්ධන් මැතිතුමා මේක ඉන්න ජ්‍යෙෂ්ඨතම දේශපාලඥයා ඔහුට තර්ජනය කරුවා මේ ඒකාබද්ධ ඉන්න මිනිමරු හොරු රැළ තර්ජනය කරුවා දේශ දේශපාලඥයාට මේවට විරුද්ධව අපි ජනතාව දැනුවත් කරන්න ඕන මේ ජාතිවාදීව අපුරන්නේ මේ දකුණේව සුතුරේව ජාතිවාදී ක්‍රියාත්මක වෙනවා නම් ඒකට විරුද්ධව කටයුතු කරන්න මේ සමස්ත පාර්ලිමේන්තුවේ සියලු දෙනාගේ වකිමක් තියෙනවා මේ පාර්ලිමේන්තුවේ ඇදුළේ ඉඳන් සම්බන්ධන් මැතිතුමාට ඒ විදිහට තර්ජනය කරනවා නම් ගර්ජනය කරනවා නම් ඒවට විරුද්ධව අපි කටයුතු කරන්න අපි කථානකතුමාගේ තවදාන මේ සම්බන්ධය යොමු කරනවා ඒ නිසා මට අවසාන මිනිත්තුව දෙන්න අදින් පස්සේ අපි පසුපෙළ මන්ත්‍රීවරු විදිහට මේ රටේ කවුරු හරි කාගේ හරි ෆයිල් එකක් පරක්කු කරනවා නම් සල්ලි වලට යට වෙලා ඒව යට ගහනවා නම් නිලධාරීන් විදිහට අපි ඉස්සරහට එනවා ඒ නිසා ඉදිරියේදී සමහර විට විශ්වාසවන්ත තව එන්න පුළුවන් මේ පැත්තනොත් අපේ පැත්ත කෙනෙක් හරි මේවට විරුද්ධව කටයුතු කරනවා නම් අපි විරුද්ධ ඒවට විශ්වාසභංග ගේනවා ඒ නිසා ඔය ඒකාබද්ධ හොරු රැළ සතුටු වෙනවා නම් අද රවි කරණ මාත්මය තමන්ගේ අමතුරෙන් ඉවත් වීම ගැන මේක පාරා වලල්ලක් වෙලා ඉදිරියේදී තමන් කරපු හොරගම් වලට මිනිමරුන් වලට දඩුවම් විදින දවස ඉතාමත්ම ආසන්නය කියන එක මතක් කරමින් ඔබතුමාට අවස්ථාව ලබා දීම සම්බන්ධ ස්තුතියෙන් නවතිනවා බොහොම ස්තුතියි
ගෞරව ශ්‍රීනේසන්
සභයික තලමි දාංගකින්ද ගෞරව குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே இன்றைய மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை தொடர்பான இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மத்திய வங்கி என்பது ஒரு அரசின் வங்கி அரசாங்க வங்கிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய வங்கியாக கருதப்படுகின்றது இந்த வங்கியின் மூலமாக நாட்டின் நாணயத்தின் ஒரு ஸ்திரமான நிலையினை பேண வேண்டிய ஒரு தன்மை இருக்கின்றது அடுத்ததாக பொருளாதார ஸ்திரப்பாடு பொருளாதார அபிவிருத்தி பற்றிய விடயங்களெல்லாம் பேண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது எனவே இந்த மத்திய வங்கி என்பது சுயாதீனமாக சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அதில் நேர்மையாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அர்ப்பணிப்புள்ளவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் திறமையானவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன மத்திய வங்கியின் ஆளுநரிலிருந்து அடிமட்ட ஊழியர்கள் வரை திறமையும் நேர்மையும் உழைப்பும் உள்ளவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது இன்று மத்திய வங்கியின் ஆளுநர் தொடர்பாக அந்த ஆளுநரின் செயல்பாடு தொடர்பாக அதனோடு அமைச்சர் தொடர்பாக பல்வேறுபட்ட விவாதம் நடைபெற்றிருக்கின்றது இன்றைய நிலையில் நாங்கள் பார்க்கின்ற போது மனிதர்களை மூன்று வகையாக பார்க்கலாம் தவறு செய்யாத மனிதர்கள் தவறு செய்த பின்னர் தவறு செய்துவிட்டோம் என்பதை உணர்ந்து அதற்கான பரிகாரத்தை தேடிக்கொள்கின்ற மனிதர்கள் இன்னும் ஒரு வகையினர் இருக்கின்றார்கள் தவறுகளை செய்துவிட்டும் பரிகாரம் தேடாதவர்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையில் பார்க்கின்ற போது தவறு செய்யாத மனிதர்கள் அரிதாக காணப்படுகின்றார்கள் இந்த பாராளுமன்றத்திலும் கூட தவறு செய்யாத மனிதர்கள் ஆளும் கட்சியிலும் இருக்கலாம் எதிர்கட்சியிலும் இருக்கலாம் தவறு செய்யாத மனிதர்கள் தவறுகள் தப்புகள் செய்தவர்களை பற்றி விமர்சிப்பதற்கு கூடுதலான வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் தவறு செய்ததன் பின்னர் தவறிழைத்தவர் என்ற அடிப்படையில் அல்லது தவறிழைத்தவர் என்று மற்றவர்கள் சந்தேகிக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்வது என்பது ஒரு நல்ல பாரம்பரியத்திற்கு நல்லாட்சிக்கு உரிய ஒரு லட்சணமாக இருக்க முடியும். அந்த வகையில்தான் இன்று தவறிழைத்திருக்கின்றார் அல்லது தவறு செய்ததாக சந்தேகிக்கப்படுகின்றார் என்ற அடிப்படையில் மக்கள் மத்தியிலும் ஊடகங்கள் மத்தியிலும் பலவிதமான கேள்விகள் எழுந்திருந்தன. இந்த கேள்விகளுக்கு என்ன முடிவு என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற போது இன்று கௌரவ வெளிநாட்டு அமைச்சர் முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் தன்னுடைய ராஜினாமாவை செய்திருக்கின்றார். தவறுகள் செய்த பின்னர் அல்லது தவறுகள் செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற போது நாங்கள் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும், பகை கூற வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய பதவிகள் பெரிதாக இருந்தாலும் கூட அதனை ராஜினாமா செய்வது என்பது உண்மையில் முன்னுதாரணமான நடவடிக்கை. இதனை யார் செய்திருந்தாலும் கூட நாங்கள் அதனை ஒரு நல்ல விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். நல்லாட்சி என்கிற அரசிற்கு சாட்சியங்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால், ஆதாரங்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால், நிச்சயமாக சந்தேகங்கள் ஏற்படுகின்ற போது அல்லது சந்தேகம் தீர்க்கப்படுகின்ற வரைக்காவது இந்த பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டியது என்பது ஒரு நல்ல சகுனமாக, நல்ல அறிகுறியாக பார்க்கப்படுகின்றது. எனவே இன்றைய நிலையில் என்னை பொறுத்தமட்டில் தவறு செய்யாத மனிதர்கள் ஆளுங்கட்சியிலும் இருக்கலாம், எதிர்கட்சியிலும் இருக்கலாம், அவர்களை நாங்கள் உத்தமர்கள் என்று கூட கூறலாம். ஆனால் தவறு செய்கின்றவர்கள் பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எமது எதிர்கட்சியின் நிலைப்பாடு. அதன் ஒரு அடையாளமாக இன்று அமைச்சர் தன்னுடைய உயர்ந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். இதனை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே வேளையில் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்களும் கூட இந்த விடயத்தை தான் சொல்லியிருந்தார். அதாவது இந்த பாராளுமன்றத்தில் உன்னதமான ஒரு சபையில் இப்படியான கேள்விகள் கேட்கப்படுகின்ற இடத்தில் அந்த பதவியை ராஜினாமா செய்தது என்பது ஒரு நல்ல சகுனம், நல்ல அடையாளம் என்பதைத்தான் கூறியிருந்தார். ஒழிய அவர் வேறு எதுவும் பெரிதாக கூறியதாக தெரியவில்லை. அந்த வேளையில் அவருக்கு எதிராக நச்சரிப்புகள் பல இங்கே உச்சரிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் பார்க்கின்ற போது எமது நாட்டில் ஊழல், மோசடிகள், லஞ்சங்கள் என்பன இடம்பெற்று வருவதென்பது ஒரு சர்வசாதாரண நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. கடந்த காலத்தில் கூட அநேகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக அமைந்திருந்தது என்னவென்றால் இந்த லஞ்சம், மோசடிகள், ஊழல்கள் பற்றி பேசப்பட்டிருந்தன. அந்த வேளையில் யாராவது தங்களுடைய பதவிகளை முன்வந்து ராஜினாமா செய்தார்களா என்று பார்க்கின்ற போது அதற்கு இல்லை என்ற பதில்தான் விடையாக அமைந்திருக்க வேண்டும். எனவே இன்றைய சுனில் காந்தநத்தி அவர்கள் ஒரு நடுநிலையாக செயற்படுகின்ற ஒரு மனிதர் என்ற வகையில், ஹோப் குழுவின் தலைவராக இருக்கின்றார் என்ற வகையில் பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக அவர் விசாரணைகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றார். அந்த விடயத்தில் இதுவும் ஒன்றாக அமைந்திருந்தது. எனவே அவர் கூட இன்று வரவேற்றிருந்தார். அதாவது இந்த பதவியை ராஜினாமா செய்தல் என்கின்ற விடயத்தை அவர் வரவேற்று பேசியிருந்தார். ஆனால் எத்தனை பேர் தவறுகளை செய்துவிட்டு, தப்புகளை செய்துவிட்டு, ஊழல் மோசடிகளை செய்துவிட்டு தங்களுடைய பதவிகளை தூக்கி எறிந்து சென்றிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஆராய வேண்டிய ஒரு நிலைமையிலும் இருக்கின்றோம். அதேவேளை இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. அரசியல்வாதிகளாக இருந்தால் என்ன, நிர்வாகிகளாக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் ஊழல்கள், மோசடிகள், லஞ்சங்கள் என்பவற்றிற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நல்லாட்சியை விரும்புகின்ற மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. நல்லாட்சி என்பது தடம் மாறாமல் சரியான பாதையில் செல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த ஊழல், மோசடிகள், லஞ்சங்கள் என்பன இடம்பெறக்கூடாது என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அவ்வாறு இந்த ஊழல், மோசடிகள், லஞ்சங்கள் இடம்பெற்றதாக மக்கள் சந்தேகிக்கின்ற போது அந்த சந்தேகம் தீர்க்கப்படுகின்ற வரைக்காவது இந்த பதவிகளை ராஜினாமா செய்கின்ற ஒரு கலாசாரத்தை, ஒரு பண்பாட்டினை இந்த பாராளுமன்றத்தில் கடைபிடிப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகும். அந்த வகையில் இன்று கௌரவ அமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பது என்பது மற்றவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். இனிமேல் இந்த சபையில் யாராவது ஊழல், மோசடிகள், லஞ்சத்தோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருந்திருந்தால் அவர்கள் தாமாக முன்வந்து அந்த பதவிகளை ராஜினாமா செய்கின்ற போது அல்லது மக்கள் சந்தேகிக்கப்படுகின்ற போது, தங்களது பதவிகளை துறக்கின்ற போது, அவர்கள் மீது மக்கள் ஒரு கண்ணியமான பார்வையை செலுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவேதான் என்னை பொறுத்த மட்டில் கௌரவ பிரதம அமைச்சர் அவரிடமும் கூட, நாங்கள் சில நிர்வாகிகளில் கூட, மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கலாம், பிரதேச செயலக நிர்வாகிகளாக இருக்கலாம், இவர்களில் கூட நல்லவர்களும் இருக்கின்றார்கள், இந்த ஊழல் மோசடிகளில் சம்பந்தப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் எங்களுடைய மாவட்ட செயலகத்தில் சில ஊழல்கள் மோசடிகள் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. அதாவது வெள்ள நிவாரணத்திற்காக கொடுக்கப்பட்ட நிதி தேர்தல் பிரசார காலத்தில் தேர்தல் மேடைகளில் அன்பளிப்புகளாக கொடுக்கப்பட்டு அந்த காலத்தில் வாக்குகளை வசூலித்து கொண்ட நிகழ்வுகளும் நடைபெற்றிருக்கின்றது. மக்களுக்கு வெள்ள நிவாரணத்துக்காக கொடுக்கப்பட்ட அந்த நிவாரணப் பொருட்கள் தேர்தல் மேடையின் போது ஆளுங்கட்சி சார்பாக அப்போதைய ஆளுங்கட்சி சார்பாக போட்டியிட்டவர்களுக்கு அது ஒரு வெகுமதியாக கொடுக்கப்பட்ட நிகழ்வுகள் இருக்கின்றன. சமுர்த்தி நிவாரணத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த நிதியானது அந்த தேர்தல் பிரசார காலத்தில் மேடையில் 2500 தலா கொடுக்கப்பட்ட ஒரு வரலாறும் இருக்கின்றது. எனவே இப்படியான மோசடிகளை செய்தவர்கள் யார், அது அரசியலில் இடம்பெற்றாலும் சரி, நிர்வாகத்தில் இடம்பெற்றாலும் சரி, அரசியலிலும் சரி நிர்வாகத்திலும் சரி, சரியான முறையில் தவறு இல்லாமல் தங்களுடைய பணிகளை செய்கின்றவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அந்த தவறு விட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்குரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என்றுதான் இந்த நல்லாட்சியை ஏற்படுத்திய மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே கடந்த காலத்தில் இந்த மாவட்ட செயலகங்களில் கூட தேர்தல்களில் கூட மோசடிகள் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. அந்த தேர்தல் அந்த வாக்குகளை கணக்கிட்டு அதனை அறிவிக்கின்ற போது அந்த அறிவிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அந்த தேர்தல் முடிவு எண்ணிக்கை வராக இருக்கின்ற போது அதனை வாசிக்கின்ற போது அதனை மாற்றி வாசித்த வரலாறுகளும் இருக்கின்றன. எனவே இப்படிப்பட்டவர்கள் நல்லாட்சி ஏற்பட்டதன் பின்னர் நல்லாட்சியின் காவலர்கள் போன்று அல்லது நல்லாட்சிக்கு ஒத்துழைக்கின்றவர்கள் போன்று அல்லது நல்லாட்சியோடு சேர்ந்து இயங்குகின்ற போன்று ஒரு பாசாங்கான நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மாவட்டங்களில் இருந்து கொண்டு ஊழல் மோசடி செய்தவர்கள் யார் என்பதும் கூட கண்டறியப்பட வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. தற்காலத்தில் ஊழல் மோசடிகள் செய்கின்றவர்களுக்கு ஒரு தந்திரோபாயம் இருக்கின்றது. நிலைமைக்கு ஏற்ப மாறிவிடுவார்கள், சந்தர்ப்பவாதிகளாக இருப்பார்கள். இந்த ஆட்சி வந்தவுடன் எப்படி நடிக்க வேண்டும், இன்னும் ஒரு ஆட்சி வருகின்ற போது எப்படி நடிக்க வேண்டும் என்று ஊழல் மோசடி ஆட்சிகளிலும் கூட அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டவர்கள். ஆட்சி மாறுகின்ற போதும் கூட அவர்கள் அதற்கு ஏற்ற விதத்தில் சந்தர்ப்பவாதிகளாக அல்லது நிலைமைக்கு ஏற்ப தக்கன பிழைக்கும் தகாதன அழியும் என்ற ஒரு கூர்ப்பு கொள்கை ஒன்று இருக்கின்றது. தக்கன பிழைத்தல், அதாவது சூழலுக்கு ஏற்ற விதத்தில் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். மோசடிகள் செய்யக்கூடிய காலம் வந்தால் உச்சமாக மோசடிகளை செய்வது, மோசடிகள் செய்ய முடியாத ஒரு காலம் வந்தால் நல்லவர்கள் போன்று நடித்து கடந்த கால மோசடி அந்த பாதையை மறைத்து கொள்ளுகின்ற ஒரு நிலைமைகள் காணப்படுகின்றது. எனவே இந்த நல்லாட்சி அரசாங்கம் இன்று ஒரு வரலாற்று திருப்பத்தை இந்த பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது மக்கள் சந்தேகிக்கின்ற போது, ஏதோ மோசடி நடைபெற்றதா என்பதை சந்தேகிக்கின்ற ஒரு சந்தேக நிலைமை ஏற்படுகின்ற போது, அந்த சந்தேகத்திற்கு ஒரு பதிலளிக்கின்ற போது அல்லது அந்த சந்தேகம் தீர்வதற்கு வழிகோலுகின்ற ஒரு வழிமுறையை பின்பற்றுவது போன்று அல்லது இந்த விசாரணை நடைபெற்று ஒரு உண்மையை கண்டறியும் வரைக்காவது இந்த பதவிகளை ராஜினாமா செய்து மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இடமளிக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. இதே போன்றுதான் என்னை பொறுத்த மட்டில் நல்ல நிர்வாகம் செய்கின்றவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம். ஊழல் மோசடிகள் இல்லாமல் நல்ல நிர்வாகம் செய்கின்ற மாவட்ட நிர்வாகிகளை அல்லது பிரதேச நிர்வாகிகளை அல்லது ஊர் நிர்வாகிகளை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் ஊழல் மோசடிகளை செய்து வரவுக்கு மிச்சமாக வருவாயை தேடிக்கொண்டு சொத்துக்களை பெருக்கிக் கொண்டவர்களும் கூட இருக்கின்றார்கள். அன்றைய காலத்தில் மக்கள் அகதிகளாக்கப்பட்டு 2007-8-9 கால பகுதிகளில் மக்கள் அகதிகளாக்கப்பட்டு ஏதிலிகளாக அவர்கள் அலைகின்ற போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்களுடைய வருவாயை உயர்த்தி கொண்டவர்களும் கூட இன்று இருக்கின்றார்கள். ஒரு அரசாங்க உத்தியோகத்திற்கு எவ்வளவு சம்பளம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வரையறை இருக்கின்றது. அந்த வரையறைகளை கடந்து இன்று பல்வேறுபட்ட சொத்துக்களை பெருக்கிக் கொண்டு இன்று தாம்பிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்றைய காலத்தில் ஊழல் மோசடி நடைபெற்ற காலத்தில் அவர்கள் கண்டுகொள்ளப்படவில்லை. ஆனால் இன்றைய காலத்தில் கூட நாங்கள் கௌரவ பிரதம மந்திரி அவர்களிடமும் உள்நாட்டு அமைச்சர் அவர்களிடமும் பல்வேறுபட்ட முறைப்பாடுகளை செய்திருக்கின்றோம். இப்படிப்பட்டவர்களுக்கு கடைசி மாற்றங்களாவது செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. மாறாக இந்த நிர்வாகிகள் இவ்வாறாக இருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகள் தங்களுடைய மாற்றம் இல்லாமல் இருப்பார்களாக இருந்தால் இந்த நல்லாட்சி காலத்திலும் கூட அவர்கள் தப்பிவிட்டார்கள் என்ற ஒரு செய்தியைத்தான் மக்கள் நம்பக்கூடிய மாதிரி இருக்கின்றார்கள். மக்களை பொறுத்த மட்டில் ஊழல் மோசடி செய்கின்றவர்கள், கையூட்டு பெறுகின்றவர்கள், இவர்கள் அரசியலிலும் சரி நிர்வாகத்திலும் சரி அதிகார மட்டத்தில் இருந்தாலும் சரி அகற்றப்பட வேண்டும் என்பதில் மிகவும் அக்கறையாக இருக்கின்றார்கள், விழிப்பாக இருக்கின்றார்கள். இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இந்த முன்மாதிரியான நிகழ்வை மக்கள் வரவேற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த விசாரணை தீர்ப்பு வரும் வரைக்கு அவர் இந்த பதவியிலிருந்து விலகி இருப்பது என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அல்லது போற்றப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கும். தீர்ப்பு வந்ததன் பின்னர் அது சாதகமாக இருந்தால் அவர் பதவியேற்பது என்பது, பாதகமாக இருந்தால் அவர் வந்து அந்த பதவியிலிருந்து முழுமையாக விலகிக் கொள்வது என்பது நல்லாட்சியை விரும்புகின்ற மக்களின் ஒரு பார்வையாக அமைந்திருக்கின்றது. எனவே நான் கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களிடமும் அல்லது உள்நாட்டு அமைச்சர்கள் அவர்களிடமும் அல்லது ஏனைய அமைச்சர்களிடமும் நான் கௌரவமாக கேட்டுக்கொள்வது, கடந்த காலத்தில் ஊழல் மோசடி செய்தவர்கள், இந்த ஊழல் மோசடிகள் மூலமாக சொத்துக்களை பெருக்கிக் கொண்டவர்கள், பல விதமான சௌகரியங்களை பெற்றவர்கள் இன்றும் கூட சில அரசியல்வாதிகளின் நிழல்களில் மறைந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நல்லாட்சியிலும் கூட சில இருக்கின்ற அரசியல்வாதிகள் அன்று ஊழலில் சம்பந்தப்பட்டவர்கள் இன்று பரிசுத்தவான்கள் போன்று மாறி சில வேளைகளில் மற்ற ஊழல்வாதிகளுக்கு ஒரு மறைவிடமாக காப்பரன்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் இன்று பழைய ஒரு சில ஊழல்வாதிகளை பாதுகாக்கின்ற ஒரு செயற்பாடுகளிலும் ஈடுபடுகின்றார்கள். எனவே கௌரவ பிரதம அமைச்சர் அவரிடமும் அல்லது இது சம்பந்தப்பட்ட உள்நாட்டு அமைச்சரிடமும் கேட்டுக்கொள்ளுகின்ற ஒரு முக்கியமான வினயமான வேண்டுகோள் என்னவென்றால், கடந்த காலத்தில் இந்த நிர்வாகத்தில் இருந்து கொண்டு கடந்த காலத்தில் ஊழல் செய்கின்றவர்களுக்கு, மோசடி செய்கின்றவர்களுக்கு பக்கவாத்தியம் வாசித்த அப்படிப்பட்ட அந்த நிர்வாகிகள் கூட விசாரிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கப்படுகின்ற போதுதான் இந்த நல்லாட்சியின் மீது மக்கள் உண்மையான பற்றினை கொண்டிருப்பார்கள், எதிர்பார்ப்பினை கொண்டிருப்பார்கள். இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கூட மாவட்ட நிர்வாகத்தில் இந்த தேர்தல் காலத்திலும் சரி தேர்தல் பரப்புரையின் போதும் சரி அந்த மாவட்ட முதன்மை நிர்வாகி தவறுகளை விட்டிருக்கின்றார் என்று மக்கள் கூறுகின்றார்கள், பலவிதமான குற்றச்சாட்டுகளை கூறுகின்றார்கள். ஆனால் அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களும் கூட இன்று இருக்கின்றார்கள். இது நல்லாட்சி பற்றி எதிர்பார்த்த மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புக்கு மாறான ஒரு முரண்பாடான ஒரு நிலைமையாக இருக்கின்றது. எனவே பிரதம அமைச்சரிடம் நாங்கள் கூறியிருக்கின்றோம், உள்நாட்டு அமைச்சரிடம் கூறியிருக்கின்றோம், அல்லது ஜனாதிபதியிடம் கூட நாங்கள் கூற இருக்கின்றோம். இந்த ஊழல் மோசடிகளில் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றவர்கள், ஊழல் மோசடிகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றவர்கள் உண்மையில் கலற்றப்பட வேண்டும். அதற்கு பதிலாக நல்லாட்சி அரசாங்கத்திற்கு சார்பாக நல்ல நிர்வாகங்களை செய்கின்றவர்கள் எங்களுக்கு வருவிக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாமல் கடந்த காலத்தை போன்று இன்னும் கூட ஒட்டி இன்றும் வாழுகின்ற அல்லது பொய்யான போலியான கருத்துக்களை கூறி அனுதாபத்தை பெற்றுக் கொள்கின்றவர்களை நாங்கள் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும். அதன் மூலமாக மாற்றங்களை ஏற்படுத்தி மக்களை மகிழ்விக்க வேண்டும். அல்லாதுவிட்டால் எல்லாம் ஒன்றுதான் என்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவேதான் நான் மீண்டும் கேட்டுக்கொள்வது, நான் எதிர்கட்சியில் இருக்கின்றவர்களை கூட சிலரிடம் நல்ல பண்புகள் இருக்கின்றன, எதிர்கட்சியில் இருக்கின்ற சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த ஊழல் மோசடிகளில் சம்பந்தப்படாதவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இங்கும் இருக்கலாம் எங்கும் இருக்கலாம் இந்த ஊழல் மோசடிக்கு உரியவர்கள். ஆனால் நல்லாட்சி என்கின்ற கடிவாளம் எவரையும் ஊழல் மோசடிகள் செய்யாமல், லஞ்சம் பெறாமல் அல்லது அதிகார துஷ்பிரயோகம் செய்யாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு கவனமான ஒரு பாதையினை அது சமைத்திருக்கின்றது என்பதை காண்கின்றேன். எனவே இன்று இடம்பெற்ற அந்த பதவியினை விட்டு விலகிச் செல்லுகின்ற அந்த பண்பாடு என்பது உண்மையில் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அதே வேளையில் குற்றம் காண்கின்றவர்கள் குற்றம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். பாரிய குற்றங்களை செய்து கொண்டவர்கள், ஒரு விசாலமான ஊழல்களை செய்து கொண்டவர்கள் கூட இன்று சுத்தக்கார கொத்தமல்லிகள் என்று சொல்வார்கள் தமிழில். யாவார சுத்தக்கார கொத்தமல்லிகள் போன்று மற்றவர்கள் மீது அபாண்டமான பழிகளை சுமத்துவதில் ஆர்ப்பரித்து அட்டகாசமாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலைமைகள் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டில் நாங்கள் ஊழல் மோசடிகளுக்கு அப்பாற்பட்ட முறையில் பதவிகளுக்காக பணத்திற்காக விலை போகாமல் என்றும் நாங்கள் இந்த எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நல்லதொரு தீர்வு கிடைக்குமாக இருந்தால், நல்லதொரு அரசியல் தீர்வு கிடைக்குமாக இருந்தால், அது நல்லதொரு ஆட்சி, சகலரும் சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு உரிமையுடைய ஆட்சி கிடைக்குமாக இருந்தால், அந்த இடத்தில் எங்களுடைய தீர்வு சரியாக கிடைக்கின்ற போது எங்களுடைய மக்களும் கூட ஆளுங்கட்சியோடு இணைந்து பயணிப்பதற்கு உரிய அனுமதியை எங்களுக்கு தருவார்கள். எனவேதான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது என்னவென்றால், இந்த நல்லாட்சி மூலமாக நல்ல ஒரு அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும். அந்த நல்ல அரசியல் தீர்வு என்கின்ற ஒரு அடிப்படையான அத்திவாரத்தின் கீழ் இந்த நாட்டில் ஒரு நிலைபெறான அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் நாங்கள் பயணிக்க வேண்டும். அங்கு ஊழல்கள் மோசடிகள் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும். எனவே மாவட்டங்களிலும் சரி, பிரதேச மட்டங்களிலும் சரி, நாட்டிலும் சரி, இந்த நல்லாட்சிக்கு துணை போகின்ற அந்த நல்ல நிர்வாகிகளை, நல்ல அரசியல் பணியாளர்களை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். நல்ல பணிகளை செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் அவர்களை மதிக்கின்றோம். அவர்களுடைய பணிகளை என்றும் நாங்கள் மனதில் கொள்கின்றோம். கடந்த காலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில சிங்கள அரசாங்க அதிபர்கள் கூட இருந்திருக்கின்றார்கள். அவர்களும் சரியாக பணியாற்றி இருக்கின்றார்கள். அவர்கள் பிரட்மன் வீரக்கோன் போன்றவர்களும் கூட அங்கு நல்ல பணியாற்றியவர்களாக அங்கு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு உண்மையில் அந்த பிரதேசம் ஏறத்தாழ 98% தமிழ் பேசுகின்ற மக்களை கொண்டுள்ள ஒரு பிரதேசமாக இருக்கின்றபடியால் அங்கு ஒரு தமிழ் பேசுகின்ற ஒரு நல்ல மாவட்ட நிர்வாகி ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். எனவே அந்த நிர்வாகத்தை விரைவில் ஏற்படுத்தி தருவதன் மூலமாக அந்த மாவட்டத்திலும் ஒரு நல்ல நிர்வாக கட்டமைப்பு கிராமத்திலிருந்து, பிரதேச செயலக மட்டத்திலிருந்து, மாவட்டத்திலிருந்து எல்லா மட்டங்களிலும் அந்த நல்ல நிர்வாகம் ஒன்று ஏற்பட வேண்டும். மக்களை பழி வாங்குகின்ற, பழி தீர்க்கின்ற, ஒரு மோசடித்தனமான, அச்சுறுத்துகின்ற இப்படிப்பட்ட நிர்வாக கட்டமைப்புகள், அரசியல் நிலைப்பாடுகள் இருக்கக்கூடாது என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கடந்த காலத்தில் மட்டக்களப்பில் நடைபெற்ற ஒரு செயல்பாடு, அதாவது இரண்டு பிரதேச செயலாளர்கள் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல், ஒரு அடிப்படை விசாரணை இல்லாமல் திடீரென்று அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு அரச உத்தியோகத்தரை இடமாற்றம் செய்வதாக இருந்தால் அடிப்படையான ஒரு விசாரணை செய்யப்பட்டு அந்த அடிப்படையான விசாரணையின் போது சில குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட வேண்டும். அவ்வாறு நிரூபிக்கப்பட்டதன் பின்னர் தான் அவர்களை இடமாற்றிவிட்டு ஒரு விசாரணை செய்கின்ற ஒரு போக்கு இருக்க வேண்டும். இதில் ஏதோ ஒரு அரசியல் தலையீடு இருந்திருக்கின்றது, அல்லது பழிவாங்குகின்ற ஒரு செயல்பாடு மாவட்ட முதன்மை நிர்வாகியால் செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படியான செயல்பாடுகளை விட்டு கொண்டிருந்தால் மீண்டும் இந்த நல்லாட்சி மீது எங்களுடைய மக்கள், நல்லாட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற மக்கள் சந்தேகம் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். எனவே இந்த சந்தேக நிலை ஏற்படாமல் மீண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும், அது தமிழ் பேசுகின்ற மாவட்டங்களாக இருந்தால் என்ன, சிங்களம் பேசுகின்ற மாவட்டங்களாக இருந்தால் என்ன, அந்த மாவட்டங்களில் நல்ல நிர்வாகிகளை ஏற்படுத்தி, நல்ல பிரதேச கட்டமைப்புகளை உருவாக்கி, நல்ல ஊர் நிர்வாக கட்டமைப்புகளை ஏற்படுத்தி, நல்ல நிர்வாகம் நடைபெறுவதற்குரிய வழிப்படுத்தல்களை இந்த நல்லாட்சி அரசாங்கம் செய்ய வேண்டும். பிரதம மந்திரி அவர்களிடமும் சில விடயங்களை சொல்லியிருக்கின்றோம். சில ஊழல் மோசடிகளை செய்கின்றவர்களை பாதுகாக்கின்ற சில எல்லா ஊடகங்களையும் சொல்லவில்லை, ஓரிரு ஊடகவாதிகள் இருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் ஊழல் செய்கின்றவர்களுக்கு பக்கவாத்தியம் போட்டுக் கொண்டிருந்த ஓரிரு ஊடகவாதிகள் இருக்கின்றார்கள். அதே ஊடகவாதிகள் இன்று இப்படிப்பட்ட ஊழல் மோசடிகளோடு சம்பந்தப்பட்டவர்களை பாதுகாக்கின்ற ஒரு கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான செயற்பாடுகளுக்கு அரசியல்வாதியாக இருந்தால் என்ன, அல்லது நிர்வாகவாதியாக இருந்தால் என்ன, அல்லது பொதுமக்களாக இருந்தால் என்ன, இப்படியான செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு செய்கின்றவர்களை அல்லது பக்கவாத்தியம் இசைப்பவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. கடந்த காலத்தில் அக்குவேறு ஆணிவராக பலவிதமான ஊழல் மோசடிகள் நடந்தது என்பதை ஏற்றுக்கொள்கின்ற நாங்கள் அந்த ஊழல் மோசடிக்காரர்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் வரிந்து கட்டி கொண்டு நிற்கின்ற ஒரு பிற்போக்கான கலாசாரத்தினை உருவாக்கக்கூடாது என்பது என்னுடைய விருப்பமாகும். நல்லாட்சி என்கின்ற போது அந்த நல்லாட்சியில் சட்டவாக்கத்திலும் நல்ல தன்மைகள் இருக்க வேண்டும், நிர்வாகத்திலும் நல்ல தன்மை இருக்க வேண்டும், நீதி கட்டமைப்பிலும் கூட நல்ல தன்மைகள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். மாறாக இந்த ஒரு நல்லாட்சியை நோக்கி செல்லுகின்ற திசையில் சில இடைஞ்சல்கள் இடையூறுகள் இருக்கின்ற போது அவற்றை களைந்து வளப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதனை இந்த நல்லாட்சி அரசாங்கம், நல்லாட்சிக்கு துணை போகின்ற பிரதம மந்திரி உட்பட, ஜனாதிபதி உட்பட, அமைச்சர்கள் உட்பட, அதில் இருக்கிற பிரதி அமைச்சர்கள் சகலரும் இணைந்து இந்த நல்லாட்சிக்குரிய நல்ல அத்திவாரங்களை இடுவதற்கு திடசங்கற்பம் எடுக்க வேண்டும். எந்த ஒரு இடத்திலும் கூட இந்த ஊழல் மோசடிகளுக்கு ஒத்துப்போகின்ற பக்கவாத்தியம் பாடுகின்ற அந்த தன்மைகளை மறந்து செயற்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். என
கௌரவ மினிஸ்டர்,
கடந்த காலத்திலும் அவ்வாறு எல்லாரும் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பொதுவாக ஊழல் நடந்ததாக சொல்லுகிறோமே தவிர, இன்னும் ஆதாரபூர்வமாக எந்த அரசியல் தலைவர்களும் இதை நாங்கள் ப்ரூவ் பண்ண தவறு இருக்கிறோம். எனவே உங்களிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிறேன், ஆதாரபூர்வமாக ஏதாவது எங்களிடத்திலே தந்தால், உங்களை நீங்களாவது கொண்டு கொடுக்க முடியாவிட்டால் நாங்களாவது கொண்டு கொடுத்து, எஃப்சிஐடியாக இருக்கலாம் அல்லது சிஐடியாக இருக்கலாம், வேறு எதுவாக இருக்கலாம், அதுகளிலே நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். தயவு செய்து கருத்தில் கொள்ளவும், கடந்த யுத்த காலத்திலும் நிறைய அதிகாரிகள் அரசு நிதியை மாவட்டத்திலே கபலீகரம் செய்திருக்கிறார்கள். இது எந்த காலகட்டத்திலும் நீங்களோ யாரோ பேசுவதும் கிடையாது. எனவே தயவு செய்து, கடந்த கால யுத்த காலத்திலும் இருந்த அதிகாரிகள் அரசு நிதிகளை எவ்வாறு மோசடி செய்தார்கள் என்கிற ஆதாரங்கள் திரட்டி தரும்படும் எடுத்து, நீங்களும் நானுமாக சென்று எஃப்சிஐடிக்கோ அல்லது சிஐடிக்கோ அல்லது வேறு நிறுவனங்களுக்கோ சென்று முறையிடுவதற்கு நான் உங்களோடு பின்னுக்கு வர தயாராக இருக்கிறேன்.
உங்களுடைய பதில் இருப்புக்கு நன்றி. ஊழல் செய்வதிலும் கூட தேர்ச்சி பெறாதவர்களும் இருக்கிறார்கள், தேர்ச்சி பெற்றவர்களும் இருக்கின்றார்கள். இந்த தேர்ச்சி பெறாதவர்கள் செய்கின்ற ஊழல்களை கண்டுபிடித்து விடலாம். தேர்ச்சி பெறாத காலத்தில் அப்படிப்பட்டவர்கள் ஊழல் செய்த போது அவர்கள் பதவி இடைநிறுத்தம் செய்யப்பட்ட வரலாறுகளும் இருக்கின்றது. பதவி இடைநிறுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் அரசியல்வாதிகளின் கால்களில் விழுந்து பதவிகளை பெற்றுக்கொண்ட வரலாறும் இருக்கின்றது. இந்த ஊழலில் மோசடிகளில் தேர்ச்சி பெற்றுவிட்டால் இவர்கள் பிடிபட மாட்டார்கள். அவர்கள் பக்கபலமாக தங்களுக்கு சார்பாக சிலரை சேர்த்து வைத்திருப்பார்கள். அது அரசியல்வாதியாகவும் இருக்கலாம், அல்லது அவருக்கு பக்கவாத்தியம் பாடுகின்ற, உங்களை சொல்லவில்லை நான், நீங்கள் பக்கவாத்தியம் பாடுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆகவே என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்கின்றேன், ஊழல் புரிகின்றவர்களுக்கு பக்கவாத்தியம் அடிக்கின்றவர்கள், அல்லது நான் தேர்ச்சி பெற்ற ஊழலியலாளர்களை பற்றி சொல்கிறேன், இப்போ ஊழலியலாளர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். தேர்ச்சி பெறாத போது 94-95 பிடிபட்டார்கள், பதவி இன்ட்ரடிக்ஷன் செய்யப்பட்டது. ஆனால் தேர்ச்சி பெற்றதன் பின்னர் அந்த ஊழல் மோசடிகளை எவ்வாறு நாங்கள் மறைப்பது என்கின்ற ஒரு சிறப்பு தேர்ச்சி நிபுணத்துவம் கிடைத்துவிட்டால் அவர்களை கண்டுபிடிப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான விடயம். ஆனால் ஆழமாக ஊடுருவி பார்க்கின்ற போது அவற்றை கண்டுகொள்ளலாம். நானும் நினைக்கின்றேன், நீங்களும் எல்லா பகுதிகளிலும் சென்று இந்த அபிவிருத்திகள் செய்ய வேண்டும் என்பதில் அக்கறையுள்ள ஒரு பிரதி அமைச்சராக இருக்கின்ற நீங்கள், எல்லா இடங்களுக்கும் போகின்ற நீங்கள், இந்த விடயத்திலும் கூட நீங்கள் கவனமாக இருப்பீர்கள், உங்களை நான் சந்தேகப்படவில்லை. ஆனால் எனக்கு ஒருவர் மீது ஆழமான சந்தேகம் ஒன்று இருக்கின்றது, ஒருவர் மீது இருக்கின்றது. அவர்தான் சில வேளைகளில் பாதுகாக்கின்ற பாதுகாவலனாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த இடத்தில் நான் இந்த பாராளுமன்றத்துக்கு அப்பால் பட்டவர் இன்னும் ஒன்று சொல்லுகின்றேன், இந்த பாராளுமன்றத்துக்கு அப்பால் பட்டவர் என்றும் சொல்லுகின்றேன். அப்ப நான் அதை சொல்லவில்லை, ஆனால் இன்னும் அந்த கைங்கரியங்கள் நடக்கல் என்றால் அவருடைய பெயரை நான் உரித்து சொல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். ஆகவே இந்த இடத்தில் இன்றைய நல்லாட்சி அரசாங்கத்தில் ஒரு நல்ல உதாரணமாக தவறு நடந்ததாக சந்தேகம் ஏற்பட்ட போது, மக்கள் எதிர்பார்த்த போது, தனது உயர்வான பதவி என்றும் பாராமல் அதனை ராஜினாமா செய்து மற்றவர்களுக்கு இனி வருகின்றவர்கள் மோசடிகள் ஊழல்கள் செய்தால் இப்படியான ஒரு முன்னுதாரணத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக நடந்து கொண்ட அந்த அமைச்சரை இந்த இடத்தில் நான் வரவேற்கின்றேன். இந்த முன்மாதிரிகள் நிர்வாகிகளிடம் இருக்க வேண்டும், அரசியல்வாதிகள் அனைவரிடமும் இருக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.
நன்றி. கரு ஹெட்டர் அப்புகாமி, ஹொன்ரபிள் மினிஸ்டர் மங்கள சமரவீர்.
ഗാരു കഥാനായകത്തുമണി സഭാപത്തുമണി അത് മേമ ഐതിഹാസിക ദിനേ മേമ കാൽതാബീമേ യോജനാവട്ട് സഹഭാഗി വീമിട്ട് പുളുവാം വീമഗേന മൈതാമത്മ സാറ്റു വേണ സഭാപത്തുമണി ശ്രീലങ്ക ആർട്ടിക്കയെ ഭയാനക രാജ്യമൂല്യ അർബുദ കത്തിഭാവ പ്രകാശ കിരീമട്ട് ഉത്സാഹ കിരീമ സാർവാർത്തിക ദക്മാനുവ ഇത്താമത്മ പദനാം വിരഹിത ചോദനാവക്ഭാവ മാം മുലിമ പ്രകാശകരാനൊരു കമത്തി എവനി തത്വയാക് ശ്രീലങ്ക മഹാബാങ്കുവേ ഹോ മുതലമാത്യാംശേ വാർച്ചിക വാർത്താവേ അടങ്ങു തുറതുരുവലിൻ അനാവരണേ നോവന ഭാവ മാം പെഹദ്ലുവമ പ്രകാശക നാതര ജാത്യാന്തര മൂല്യ അർബുദല സഹ ലോകബാങ്കുവനി ആയതന വിസിൻ മേതകതി നികുട്കല വാർത്താ സഹ പ്രകാശ്യാൻ മകിന്ദ മെവനി ദയാക് ഹെലിദറാവ് നോവന ഭവട്ട് സനാത വേണോ മേമ കരുണ പെഹദ്ലി കിരീമട്ട് അവശ്യ ഉദാഹരണയാക് ലെസ് പെര സന്ധാൻകല പ്രധാന ജാത്യാന്തര ആയതന വിസിൻ മെമ വസരേ ജൂണി ജൂലി മാസവൽദി ശ്രീലങ്ക ആർത്തിക സംബന്ധേൻ നികുട്കല പ്രകാശ്യാൻഗൻ തോറഗത് ഉദ്രുത്ത് കിഹിപയാക് ഇതിരിപാത്കരാനത്തമാങ് മേ അവസ്ഥാവാക് തരകാനോ വിശേഷം ദദാസ് ദാഹത്തെ ജൂലി മാസേ ദാഹത്വന്ത ജാത്യാന്തര മൂല്യാറ് മുതലേ വെടബലന സഭാപതി സഹ കലമനാകാര അധ്യക്ഷക മിത്സുഹീറോ ഫുരുസാവ മഹത ലങ്കാവേ അപ്പേ ആർത്തികേകന മേ ആകാരേട്ട് പ്രകാശകര ഹൈക്കോർട്ട് ജാത്യാന്തര മൂല്യ അറുപുതല് പഹസുഖം സപയന വരസഹന അട്ടത്തെ ശ്രീലങ്കാവേ കാര്യസാധന ബെഹവിൻ സതുദായക ഡഡി കാലഗുണിക ആപദാഹ ഗോളീയ വെളണ്ടപോല വിനസ്വീം സിധുവത് സർവ ആർത്തിക മൂല്യമ തത്വ ഇഷ്ടാവരവ പവതി ബലധാരിൻ വിസിൻ സലകിയുതു ആകാരേ ആദായം ബതു പ്രതിസംസ്കരണ ആരംഭകല്ലതിയനോ എസേമ ജാത്യാന്തര സഞ്ചിത ഇലക്ക ലങ്കാകര ഗണീമ സന്ധ അർത്ഥവത് നിവരതി ക്രിയാമാർഗ ഗണയതി അതര ആർത്തിക പ്രതിസംസ്കരണ വെടസടഹന കെരഹി കപ്പവി സിറ്റിനോ ഈ വാർത്താവേ മേ ആകാരേ തത് കിയനോ രാജ്യമൂല്യ കാരസാധനയ ശക്തിമത് വീതിയനോ കിയല രാജ്യ അയവശേഷ്യ ബധു ആദായം സന്ധാവന ഇലക്ക ലങ്കാകരഗന തിയനോ കിയല പാർലിമെന്റുവത് ഇതിരിപാത് കരാത്തി നവ ദേശീയ ആദായം പനത ശേഷ്ഠാധികരണേ വിസിൻ യോജനാകരണലത് സംശോധന കപ്പി ഇതാ ഇക്മനിങ് ഇതിരിപാത് കരണോ ഏ മകിൻ രാജ്യമൂല്യ സ്ഥാവര ഭാര വെടിരുവുനു കിരീമ സന്ധ ആധാരവനു എത്ര അതി അത്ര മകിൻ ബധുക്രമേ വദാത് കാര്യക്ഷമ സാധാരണ കിരീമ സമാജീയ സംവർദ്ധന വെടസഠ സന്ധ സമ്പത് ഉത്പാദന കിരീമ കരനു എത്ത മേവിതരാക് നമേ ലോകബാങ്കുവേ ദദാസ് ദാഹത്തെ ജൂണി മാസ വിസിയാട്ടവനിത നികുത്കരപ്പു ശ്രീലങ്ക സംവർദ്ധന വാർത്താവട്ട അണു ഏ ആയാത് കിയനു യാമ്യാം അഭിയോഗ്യാൻ ഹമുവേ ഉവത് ശ്രീലങ്ക ആർത്തിക ദദാസ് ദാസ വസരേ ഹാ ദദാസ് ദാഹത്തര വസരേ മുൽ കാല പരിച്ഛേദേ തുല സതുതുദായക പ്രകൃതിയ വാർത്താകര എത്ത കിയല ദദാസ് പഹലവ വസരീതി ദക്കിൻ്റെ ലബു പ്രസാരണാത്മക രാജ്യമൂല്യ മുതൽ പ്രതിപത്തിമയ ക്രിയാമാർഗവല ബലപേമ അവമുക്കിരീമ സന്ധ ദദാസ് ദാസ വസരീതി ഗാന്നാലത് ക്രിയാമാർഗ ഹേതുവൻ ആർത്തിക സ്ഥായിത്വത്തെ ലങ്കാകരഗനീമേ മൂലിക ലക്ഷണയാൻ സാക്ഷാത്കരഗനേത്ത് ඉදිකිරීම අංශයේ වේගවත් දියුණුව සහ ආයෝජන කැපිපෙන ලෙස ඉහළ යාම හේතුවෙන් අයහපත් කාලගුණක තත්ත්වය නිසා මූර්ත ආර්ථිකයට අහිතකර බලපෑම් සැලකිය යුතු ලෙස සමනවිය වී ඇත කියන දෙයක් මේ වාර්තාවේ කියනවා. ඇත්ත වශයෙන්ම කථානායකතුමනි, සභාපතිතුමනි, මුළු මනින්ම ආර්ථිකය කඩා වැටීමේ විශාල අවධානයක් අප 2015 ජනවාරි මාසේ 8 වෙනිදාට පෙර සිටි බවත් අපරාජය විසින් ක්‍රියාත්මක කළ දූරදර්ශී ක්‍රියාමාර්ග හේතුවෙන් එම තත්ත්වය මගහැරුණ බවත් මේ තුළින් අපිට පැහැදිලිවම පේන්න කැමතියි. ඇත්ත වශයෙන්ම කියතොත් කඩා වැටුණු ආර්ථිකයක් නිවැරදි මාර්ගයට යොමු කිරීමේ අභියෝගය බාරගත්තේ අද මුළු රටටම ආදර්ශයක් ලබා දෙමින් තමන්ගේ තනතුරෙන් ඉල්ලාසු රවි කරුණානායක මැතිතුමා බව මං මේ අවස්ථාවේදී ප්‍රකාශ කරන්න ඕනේ. මේ කඩා වැටුණු ආර්ථිකය කරේ ගහගෙන මේ කෙටි කාලය තුලදී ඉතාමත්ම කාර්යක්ෂමව දක්ෂව කටයුතු කිරීම නිසා අපේ රටට එම අභියෝගයන් ජය ගන්නට පුළුවන්කමක් ලැබුණා. එපමණක් නොව අද යම් යම් ඔප්පු නොවූ චෝදනා ඉදිරියේ ඉල්ලා ඇස්වීම තුළින් යළි වතාවක් මහත්මා දේශපාලනය කුමක්දැයි අප පාර්ලිමේන්තුවට මෙත මේ පාර්ලිමේන්තුවේ ඉන අනෙකුත් මන්ත්‍රීවරුන්ටත් පෙන්වලා දීලා තියෙනවා. ඇත්ත වශයෙන්ම මම හිතනවා එතුමාගේ ආදර්ශය උපුටා ගමින් උපුටා ගන්න සූදානම් නම් ඒකාබද්ධ කල්ලියේ කියන කණ්ඩායමේ ඉන්න බොහෝ මන්ත්‍රීවරු හෙටම මේ පාර්ලිමේන්තුවෙන් එයාත් ඉල්ලාස් වෙන්න ඕනේ. Honorable Ravi Karunanayake, Mr. Sir Chairman, having inherited an economy in shambles in 2015, handed over to me just a couple of months ago on the 22nd of May this year, a stable economy with a strong foundation for the future. In resigning today in the face of some yet to be proven allegations, Honorable Ravi Karunanayake has proven that Sri Lankan democracy has truly come of age. Garu Kathanayake Tumini, me avasthavedi avadharanaya kaliyutu vishesha karuna yanne raje aadayama daladeshiya nishpadane pratichatayak lesa digin digatama ඒ කාලේ රාජපක්ෂ යුගයේ පහත වැටුණු බවයි. නිදසුනක් ලෙස 1990 දී රාජ්‍ය ආයතන දලදේශීය නිෂ්පාදනයේ ප්‍රතිශතයක් ලෙස 23.2යි. නමුත් 2005 දී ඒක 16.8කට වැටුණා. 2014 දී 11.6ක් වුණා. 2014 දී දලදේශීය නිෂ්පාදනයෙන් 10.1%ක් වුණා. එය ලෝකයේ අඩුම බඩු ආදායම ඇති රටවල් අතරින් කැපිපෙනෙන තැනක් ලබා ගත්තා. මෙය රාජ්‍ය මූල්‍ය අර්බුදයක පැහැදිලි ලක්ෂණයක් නොවේද කියලා ගරු කථානායකතුමනි මම අහනවා. එවැගේම රජයේ වියදම් දිහා සලකා බැලුවත් දලදේශීය නිෂ්පාදිතයේ ප්‍රතිශතයක් ලෙස සමස්ත රාජ්‍ය වියදම 1990 දී 31%, 2000 වසරේදී 26.7%ක් දක්වා පහළ ගිය අතර 2010 වසරේදී 20% දක්වා පහළ ගිහිල්ලා 2014 වසර වෙනකොට 17.3% දක්වා පහළ වැටුණා. මම අහන්න කැමති මේ තත්ත්වය රාජ්‍ය මූල්‍ය අර්බුදයක මූලික ලක්ෂණ නොවේද කියලා. මෙන්න මෙවැනි ආර්ථිකයක් තමයි අපිට කරගහන්න සිද්ධ වුණේ. තවද මෑත කාලයේ රාජ්‍ය ආදායම් සහ රාජ්‍ය ණය ගැවීම් සලකා බැලුවත් 2009 වසරේ මුළු රාජ්‍ය ආදායම රුපියල් බිලියන 700යි, මුළු ණය ගැවීම් රුපියල් බිලියන 826යි. එමෙන්ම 2010 වසරේ රාජ්‍ය ආදායම රුපියල් බිලියන 817යි, මුළු ණය ගැවීම රුපියල් බිලියන අටසිය විස්සයි. ඒ අනුව ඉතා පැහැදිලි රාජ්‍ය ආදායම නව ණයගැවීමටවත් රාජපක්ෂ යුගයේදී ප්‍රමාණ නොවුන බව. එපමණක් නෙමෙයි 2012 වසරේ රාජ්‍ය ආදායම රුපියල් බිලියන 1051යි, ණයගැවීම් රුපියල් 1018යි බිලියන, 2013 වසරේ රාජ්‍ය ආදායම රුපියල් බිලියන 1137යි, ණයගැවීම් රුපියල් බිලියන 1173යි. ඒ අනුව ඉතාම පැහැදිලි පසුගිය දශකයේ බොහෝ වර්ෂවල රාජ්‍ය ආදායම ණයගැවීමටවත් ප්‍රමාණ නොවුනේ නැහැ. නමුත් එදා රාජපක්ෂ පවුලේ උදවිය, රාජපක්ෂ ආණ්ඩුවේ උදවිය, මේ රටේ තියෙන මහජන මුදල් නාස්ති කරපු ආකාරය, හොරාකාපු ආකාරය ගැන දැනටමත් මේ රටේ ජනතාවට දැනගන්නට පුළුවන් වෙනවා. මේ හැම දෙයක් නිසාම 2015 මේ ආණ්ඩුව භාරගන්නකොට මහා මූල්‍ය අර්බුදයකට රට පත් වී තිබුණ බව මේ යෝජනාව ඉදිරිපත් කරන ඒ මන්ත්‍රීවරුත් දැන්වත් පිළිගන්න ඕනේ. මේ කරුණ අනුව ඉතාම පැහැදිලි 2015 පෙර පැවති රජය ඉතා භයානක රාජ මූල අර්බුදයකට මැඩිව සිටි බව, ඒ අනුව නව රජය විසින් භාරගන ලැබුවේ මෙවැනි භයානක රාජ මූල අර්බුදයක් සහිත ආර්ථිකයක්. මේ නව රජය විසින් ගන්නා ලද ක්‍රියාමාර්ග තුළින් අපි අප මත පටවා තිබූ එම භයානක රාජ මූල අර්බුදය මගහැරීමට සමත් වූ බව පැහැදිලිවම මේ අවස්ථාවේදී මම සඳහන් කරනවා. එවැගේම finish
yes
do I have any more time? No then මෙන්න මේ ආකාරයට අතවසෙම මම මගේ මුළු කතාවම සභාගත කරන්න කැමති. නමුත් අපි විශේෂයෙන්ම මේ ඉතාමත්ම තීරණාත්මක මොහොතක අපගේ රජය මහා අර්බුදයකින් රට බේරාගෙන ඉදිරියට යන මොහොතක සුළු දේශපාලන වාසි නොතකා බාධාකම් හරස්කම් කරන්නේ නැතුව අපිත් එක්ක එකතු වෙලා මේ රටේ දූ දරුවන්ට ඒ අය ලැබිය යුතු වාසනාවන්ත අනාගතයේ ලබා දෙන්න හැකිවේ, ඔබගේ සහයෝගයත් ලබා දෙන්නේ කියලා මම ඉල්ලා සිටිනවා.
Thank you very much.